السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي كفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى، ما بعد. وقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد، بسم الله الرحمن الرحيم، ادخلوا في السلم كافة. وقال أيضا إن الدين عند الله الإسلام، وقال أيضا ورضيت لكم الإسلام دينا، صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم، ذاق طعم الإيمان من رضي بالله ربا وبالإسلام دينا، محمد صلى الله عليه وسلم نبي ورسولا، صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சையதுல் முர்சலீன் ஹாத்தமுல் அம்பியா ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஈ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புண்ணிய ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் இந்த மாளிகையில் இத்திகாஃபுடைய நீயத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹு தஆலா எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்களிலிருந்து தவிந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிந்து வாழுமாறும், முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கம். அல் குர்ஆன்ல சொன்னான், வரலீத்து லக்கும் இஸ்லாம தீன, இஸ்லாத்தை நான் உங்களுக்கு மார்க்கமாக பொருந்திருக்கிறேன் என்று. அல்லாஹிடத்தில் உள்ள ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல் குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹிடத்தில் உள்ள ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் போதித்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள், அவர்களை யகுதி மதத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கலாம், எல்லாரும் அவரை கௌரவப்படுத்துவாங்க, அவரை மதிப்பாங்க. ஆனால் அவர் என்ன மார்க்கத்தில் இருந்தார்? அது குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், மக்கான இப்ராஹிம் யஹூதியா வலா நஸ்ரானியா வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா. இப்ராஹிம் அவர்கள் ஒரு யஹூதியாக இருக்கல, ஒரு நஸ்ரானியாக, ஒரு கிறிஸ்தவராக இருக்கல, வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா, அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தார். இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வினால் பூர்த்தி செய்யப்பட்ட மார்க்கம், அதில் எந்த குறைவும் கிடையாது, பரிபூர்ணமான மார்க்கம். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கி போட்டது. இதுக்கு பிறகு யாரும் சொல்ல தேவையில்லை, இஸ்லாத்துல அந்த விஷயம் குறைவாக இருக்கு, இந்த விஷயம் குறைவாக இருக்கு, யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பரிசுத்தமான குர்ஆன்ல இது திட்ட தெளிவாகவே அல்லாஹு தஆலா அறிவித்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி ஹஜ்ஜி, அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. 100,000+ மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாள், அசருடைய நேரம், பரிசுத்தமான குர்ஆன்ல சட்டத்திட்டங்கள் சம்பந்தப்பட்ட வசனங்கள்ல கடைசி வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறார். அதுக்கு பிறகு சட்டத்திட்ட சம்பந்தப்பட்ட எந்த வசனங்களையும் அல்லாஹ் தஆலா இறக்கல. சில மாதங்கள் கழித்து ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிறாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்லாஹ்வாகிய நான் உங்களோட தீன, உங்களோட மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கி போட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நியமத்தை, என்னுடைய அருக்குடைய உங்க மீது தமாமாக்கிட்டேன், சம்பூர்ணமாக்கிட்டேன். வர வீட்டிலக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக புரிந்து கொண்டு. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பூர்த்தியாக நுழையும்படி அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றார். அறகுறையாக இன்ன விஷயத்தில் நான் முஸ்லீமாக இருப்பேன், இன்ன விஷயத்தில் நான் முஸ்லீமாக இருக்க மாட்டேன் என்று யாருக்கும் ஷாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெளிவான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை, யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலூ பிஸ்ஸில்மி காஃபா, ஏ மூமின்களே, அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதை நம்ப வேணும் என்று சொன்னாங்களோ அதையெல்லாம் நம்பினவங்களே. யா யுஹல்லதீனாமனு ஏ மூமின்களே, உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்க பரிபூர்ணமான இஸ்லாத்துக்குள்ள நுழைங்க. பரிபூர்ணமான உங்களோட நடையிலையும் இஸ்லாம் இருக்கணும், உங்களோட உடையிலையும் இஸ்லாம் இருக்கணும், உங்களோட சொந்த வாழ்க்கையிலையும் இஸ்லாம் இருக்கணும், உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் இஸ்லாம் இருக்கணும், உங்களோட சமூக வாழ்க்கையிலையும் இஸ்லாம் இருக்கணும், உங்களோட வியாபாரத்திலையும் இஸ்லாம் இருக்கணும். யா யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துக்குள்ள பூர்த்தியா நுழைஞ்சுங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கட்டளை இது. வலா தத்தபியூ குத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய திட்டங்களே, ஷைத்தானுடைய ஆசைகளை, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றாதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. வல அதத்தபியூ குத்வாத்தி ஷைத்தான், இன்னஹு லகும் அதுவு முபீன், ஆகப்பெரிய எனிமி, ஆகப்பெரிய விரோதி உங்களுக்கு ஷைத்தான். எனவே அவன் சிந்தனைகளால அவன் சூழ்ச்சிகளால மாட்டிக்கொண்டு நீ ஷைத்தாண்ட வழியை பின்பற்றாதீங்க என்று பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்திருக்கிறான். என்னமான சகோதரர்களே, இஸ்லாம் என்றால் அர்த்தம் அடிபணிதல், இஸ்லாம் என்று சொன்னால் அர்த்தம் கட்டுப்படுதல். இஸ்லாம் என்றா அடிபணிந்தான், கட்டுப்படிந்தான், கட்டுப்பட்டான், கட்டுப்படுதல், அடிபணிதல், ஒபே பண்ணுதல். யாரை கட்டுப்படுற? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்லிருக்கிறோம். உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு பதவியிலையும் இருக்கக்கூடியவங்க அந்த பதவியை பொறுப்படுக்கிறதுக்கு முன்னாடி அது பத்தி ஓத் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு வைத்தியர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு ஓத் கொடுப்பாரு, ஒரு உறுதிமொழி கொடுப்பாரு, நான் இந்த வைத்தியத்துறையில அதில் உள்ள சட்டங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று. ஒரு லோயர் அவருடைய பொறுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, நான் நீதித்துறைக்கு மாற்றம் செய்ய மாட்டேன் என்று. நான் அந்த துறை எந்த துறையில நான் இப்ப கால் எடுத்து வச்சிருக்கிறேனோ அதுல நான் மாற்றம் செய்ய மாட்டேன் என்று. உலகத்தில் ஒவ்வொரு துறையில உள்ளவங்களும் அவங்களோட பொறுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமான ஓத் கொடுப்பாங்க. நாங்க முஸ்லீம்கள் எந்த ஓத் கொடுத்திருக்கிறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாருமே இல்லை, அல்லாஹ்வை வணங்குவோம், வேற யாருக்கு முன்னாலையும் தலை குனிய மாட்டோம், எங்களுக்கு வணங்குறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அவனை அன்றி உயிருள்ளவங்களையும் வணங்க மாட்டோம், உயிர் இல்லாதையும் வணங்க மாட்டோம், கண்ணுக்கு தெரியக்கூடியதையும் வணங்க மாட்டோம், கண்ணுக்கு தெரியாததையும் வணங்க மாட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல், அவங்களுடைய வழியை நாங்கள் பின்பற்றுவோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எங்களுக்கு ரோல் மாடல், அவங்க தான் எங்களுக்கு உதாரண புருஷர், அவங்க போன வழியில தான் நாங்கள் நடப்போம். இதை சொன்னத்தினால்தான் முஸ்லீம் என்று சொல்றேன். இந்த ஓத்தை கொடுத்து போட்டு என்ன அல்லாஹ்வுடைய சட்டத்தில் இப்படி ஒரு குறைபாடு இருக்கு, என்ன ரசூலுல்லாஹ்வுடைய வழியில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு என்றா அவர் மீள அவரை விசாரிச்சு கொள்ளட்டும், நான் முஸ்லீமா இல்லையா, நான் முஸ்லீமா இல்லையா. என்னமான சகோதரர்களே, நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றாங்க, ஒட்டக காலத்துக்குள்ள சட்டம் அது, இது கணினி யுகம், இது கம்ப்யூட்டர் யுகம் என்று புத்திய போட்டு தான் கொடுத்த ஓத்த குழப்பிக் கொள்றது இல்ல. உலகத்தை நாங்க பார்க்கலாம், வைத்தியர் ஓத் கொடுத்துட்டாருண்டா அவர் போய் அந்த குழம்பிக் கொள்றது இல்ல, ஒரு லோயர் அவர் அந்த ஓத்த கொடுத்துட்டாருண்டா அவர் குழம்பிக் கொள்றது இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னவங்க மட்டும்தான் என்ன குழப்பம்? அது அந்த சட்டம் சரிதான், அது அந்த காலத்துக்கு, இந்த காலத்துக்கு சரி வர அப்படியேண்டா, இது நவீன காலம். அப்ப இவருடைய வாதாட்டத்தின்படி அல்லாஹு தஆலா ஒரு நவீன நபி அனுப்பணும், புதிய நபி அனுப்பணும். இவர்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, நபிமார்களுக்கெல்லாம் கடைசி, ஒட்டக காலத்துக்கும் அவங்க தான் நபி, கணனி யுகத்துக்கும் அவங்க தான் நபி. மனிதன் சந்திரன்ல குடியிருக்க போறது இல்லை, குடியிருந்தாலும் அவங்க தான் நபி. செவ்வாய் நினைச்சு கூட பார்க்க தேவையில்லை, அப்படி செவ்வாய் கிரகத்தில் இருந்தாலும் அவங்க தான் நபி. முஹம்மது ரசூலுல்லாஹ்
அவங்கதான் நபி. அப்படி இல்லை, இது நவீன காலம், இஸ்லாமிய சட்டங்கள் பொருந்தாது என்று சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் இவருக்கும் இந்த காதியானியலுக்கும் எந்த வித்தியாசம் இருக்காது. காதியானியும் சொல்றோம், காதியானியும் சொல்றோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி இல்ல உண்டோ, அவருக்கு பின்னால மிர்சா குலாம் அஹமது காதியானி என்ற பொய்யன் வந்திருக்கிறார் இல்லாட்டி இன்னொரு வாதாட்டம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இருந்துச்சாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கு ரெண்டு தரம் வருவாங்களாம், ஒன்று முஹம்மது என்ற வடிவத்தில் மக்காவுல வருவாங்க, அதே மாதிரி அஹமது என்ற வடிவத்தில் காதியான பிறப்பாங்க மறுபிறப்பு. அதை பத்தி நான் பேச வரல, எது எப்படியோ அப்ப அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல் லதீனா ஆமனு லா தக்தீமு பைன யதைல்லாஹி வ ரசூலி, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுட ரசூலுக்கு முன்னால நீங்க சுயமாக உங்களோட ஒபீனியன் உங்களோட அபிப்பிராயங்களை முன்வைக்காதீங்க. யா அய்யுஹல் இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ல சட்டம் இது, யா அய்யுஹல் லதீனா ஆமனு ஏ மூமினீங்களே ஈமான் கொண்டவங்களே, ஈமான் கொண்டவனுக்கு மாட்டோம் காதிர பகுத்தறிவு இந்த புத்தி ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி புத்தி ஏற்றுக்கொண்டதுக்காக வேண்டி நான் செய்வேன், புத்தி ஏற்றுக்கொள்ள செய்ய மாட்டேன் என்றா இவர் அவர் சொன்ன கலிமா மீண்டும் பரிசீலனை செய்யணும். அவர் சொன்ன கலிமாவை நான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய வாதாட்டத்தை அவர் மீண்டும் யோசிக்கணும். புத்தி ஏற்றுக்கொண்டாலும் சரி புத்தி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லிட்டாங்களா ஆமென்னா சொல்லன்னா நான் ஈமான் கொண்டேன் அடிபணிஞ்சேன். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல ஒரு வித்தியாசமான சத்தியம் செய்யறான். அப்படி சத்தியம் செய்யக்கூடிய இடங்கள் உலமா கிட்ட கேளுங்க, குர்ஆன்ல மிச்சம் அரிது மிச்சம் ரேயா மிச்சம் அரிது. எப்படி சத்தியம் பண்றான், வஸ்துக்கள்ல சத்தியம் பண்ணிக்கலாம், இரவில் பகலையில் உஹாவுடைய நேரத்தில் காலத்தில் எல்லாம் சத்தியம் பண்ணிக்கலாம். ஆனால் அல்லாஹ் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணக்கூடிய இடங்கள் குர்ஆன்ல மிச்சம் குறைவு, அவனே அவன் மீது சத்தியம் பண்ணுவான். ஆக இம்பார்ட்டன்ட் ஆக முக்கியமான விஷயம் என்று வரக்குள்ள அல்லாஹ் அவன்லே சத்தியம் பண்ணி சொல்லுவான். அல்லாஹ் அல்லாஹ்வுல சத்தியம் பண்ணுறது எப்படி இருக்கும், எங்களுக்கு அல்லாஹ் முன்னிறுத்தி சத்தியம் செஞ்சு அதுக்கு அங்கெல்லாம் கதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கக்குள்ள இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரனான அல்லாஹ் அவனே அவனில சத்தியம் பண்றானண்டா, நான் சொல்லித்தான் நீங்க இதை புரியணும் தேவையில்லை, அது எவ்வளவு பெரிய சத்தியமா இருக்கும். இப்படி குர்ஆன்ல சத்தியம் பண்ணின இடங்கள் என்னுடைய பணிவான பார்வையில மிகவும் குறைவு. அப்படி அல்லாஹ் சத்தியம் செஞ்ச இடங்கள்ல ஒன்று நான் ஓதக்கூடிய வசனத்தை பாருங்க, ஃபலா வரப்பிக் லா யுமினூன் ஹத்தா யுஹக்கிமூக فيما شجر بينهم ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. نبي اوغور ربين மீதி நான் சத்தியம் பண்ணுவேன், நபி فلا وربك اوغور ربين மீதி اوغور ரச்சான் மீதி அல்லாஹ் நபியோட ரப் யார் இல்லாம அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் நபி اوغور ரப்பில நான் சத்தியம் பண்ணுவேன். لا يؤمنون அவங்க ஈமான் கொண்டவங்க ஆக மாட்டாங்க. அவன் உண்மையான மூமிங்களாக ஆக வேணும்டா அவங்கள்ட்ட மூணு விஷயம் கட்டாயம், மூணு விஷயம் கட்டாயம், மூணு விஷயம் கொண்டாத்தான் அவங்களோட ஈமான் பூர்த்தி ஆகும். இல்லாட்டி என்னதான் வாதாட்டம் செஞ்சாலும் நாங்கள்லாம் ஈமானிய நெஞ்சங்கள் ஈமானிய போராளிகள் என்று ஆவேசங்களை சொன்னாலும் சரி அங்கே ஒன்று நடக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது ஒன்னாவது ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களை நீதிபதியாக்கணும், உங்களோட ஜட்ஜ்மெண்ட் நீங்க உங்களை நீதிபதியாக்கணும். ரெண்டாவது சும்மா லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கலைத, நீங்க செஞ்ச தீர்ப்பில் அவங்க உள்ளத்தில் எந்த குரோதமும் எண்ணமும் உங்களை பத்தி தப்பன்னும் வரக்கூடாது. என்ன இப்படி தீர்ப்பு செஞ்சுட்டாரு, உங்க ஜட்ஜ்மெண்ட் குறகான கூடாது. மூணாவது இஸ்லீமு தஸ்லீமா, நீங்க செஞ்ச அந்த தீர்ப்பை மனசார ஏற்றுக்கொள்ளணும், கட்டுப்படணும். இந்த மூணு நடந்தாதான் நபியே அவங்க மூமிங்கள். இந்த மூணு நடக்கல, மூணுல ஒன்று நடக்கல, உங்களோட ரப்பின் மீது அல்லாஹ்வாகிய நான் சத்தியம் பண்றேன், லா யூமினூன், அவங்ககிட்ட ஈமான் இல்லை. இது குர்ஆன்ல அல்லாஹ் ரசூலுக்கு முன்னாடி, அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு முன்னாடி ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு எனக்கும் சக்தி இல்லை, உலகத்தில் இருக்கிற யாருக்கும் சக்தி இல்லை, யாருக்கு அந்த டேலண்ட் இல்லை, யாருக்கு அந்த ரைட் அல்லாஹ் கொடுக்கல. இது பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், وما كان لمؤمن ولا مؤمنة اذا قال الله ورسوله امرا ان يكون لهم الخيره من امرهم. ايمان கொண்ட ஆணுக்கும் ஈமான் கொண்ட பெண்ணுக்கும், ما كان لمؤمن ولا مؤمنة اذا قال الله ورسوله, اللهم الله ورسوله தீர்ப்பு செஞ்சிட்டா அவங்களுக்கு ان يكون لهم الخيره, خيره இல்ல, ஆப்ஷன் இல்ல அவங்களுக்கு. இப்படி ஐடியா கொடுத்திருக்கலாமே, இப்படி செல்லிருக்கலாமே, இல்ல அல்லாஹு தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல அப்படியே நிராகரிச்சு போட்டான். அந்த ஐடியாவை, அந்த ஒப்பீனியனை, அந்த அபிப்பிராயத்தை கொடுக்க கூடிய இதை கொடுக்கல. காரணம் என்ன, எங்கள்கிட்ட இல்ல புத்தி இருக்குதானே, அது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது, அதுக்கு ஒரு நிச்சய தூர நோக்கு கிடையாது. உலகத்தில் பெரிய பெரிய புத்திசாலிகள் எல்லாம் சேர்ந்து பல வருஷ காலங்களாக ஆய்வு செய்யறாங்க, ஆய்வு செஞ்சு நடைமுறைப்படுத்துறாங்க, நடைமுறைப்படுத்தி போட்டு அறிவிக்கிறாங்க, அது சக்சஸ் இல்லை, ஃபெயிலியர். கம்யூனிஸ்ட் பெரிய பெரிய புத்திசாலிகளாக சேர்ந்து உலகத்தில் நடைமுறைப்படுத்தினாங்க, பிறகு சொன்னாங்க இல்லை கம்யூனிஸ்ட் சரி வராது, சோசியலிசம் சமத்துவ கொள்கை இல்லை இல்லை அது சரி வராது, உலகமயமாக்கல், உலகமயமாக்கல், எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய புத்திசாலிகள் சேர்ந்து ஆய்வு செய்யறாங்க, அவட புத்திய வச்சு முன் அனுபவங்களை வச்சு. சமீபத்தில் நான் ஒரு ஆர்டிக்கல்ல வாசிச்சேன், ஒரு வல்லரசு நாட்டுடைய தலைவர் பெரிய மாநாட்டில் அவர் ஸ்பீச்ல சொல்றார், உலகமயமாக்கல் தோத்து விட்டது, சோசியலிசம் தோத்து விட்டது என்று ஒரு வல்லரசு நாட்டுடைய ஒரு ஜனாதிபதி ஒரு பெரிய மகாநாட்டில் சொல்றார். இமான சகோதரர்களே, காரணம் என்ன, இந்த பகுத்தறிவுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போகணும், இந்த புத்திக்கு குறிப்பிட்ட தூரம் தான் போகணும். அதனால யாரும் விளங்கிட வானா இஸ்லாம்டா பகுத்தறிவுக்கும் எதிரான மார்க்கம், இஸ்லாம் ஒரு சிந்திக்க சொல்லாத மார்க்கம், இது தப்பான கருத்து. இஸ்லாம் சிந்திக்க சொன்ன மாதிரி, இஸ்லாம் ஆய்வு செய்ய சொன்ன மாதிரி நான் நினைக்கல உலகத்தில் வேற எந்த மதமும் மார்க்கமும் சொல்லி இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போதக்கூடிய ஒரு சூரா ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, அது பாருங்க அல்லாஹ் என்ன சொல்ற, அஃலா யன்ஸுரூன இலல் கைஃப குலிக்கத் வைல ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வைல ஜிபாலி கைஃப நுஸிபத் வைல அர்லி கைஃப சுதியத். வானத்தை பார்க்க வானாமா, எப்படி அல்லாஹ் உசத்திருக்கிறான், இந்த பூமியை பார்க்க வானாமா, அல்லாஹ் எப்படி அதை விரிச்சிருக்கிறான், இந்த ஒட்டகத்தை பார்க்க வானாமா, அல்லாஹ் எப்படி அதை படைச்சிருக்கிறான், இந்த மலைகளை பார்க்க வானாமா, அல்லாஹால் அதை எப்படி நட்டிருக்கிறான், إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. வானத்தை படைச்சதுல, பூமியை படைச்சதுல, இரவு பகல் மாறி மாறி வாரத்துல, மலை பொழியறதுல, மேகம் நடக்கிறதுல, அக்கல் உள்ளவங்களுக்கு புத்தி உள்ளவங்களுக்கு அட்டாட்சிகள் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான். பல இடங்கள்ல சொல்லுவான், நீங்க இந்த பூமியில பிரயாணம் செய்வானாமா, இந்த பூமியில அல்லாஹ் என்னென்ன செஞ்சிருக்கான்னு நீங்க பார்க்க வானாமா, எங்குரு எங்குரு அவங்க பார்க்க கூடாதா. இஸ்லாம் பகுத்தறிவு சித்தாந்தத்துக்கு எதிரான மார்க்கம் அல்ல, ஆனா உண்மையான ஒரு புத்திசாலி, சரியான புத்தியோட அல்லாஹ்வும் அல்லாஹ்வோட ரசூலும் சொன்னதை ஆய்வு செஞ்சானண்டா அவன் சொல்லுவான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வோட ரசூல் செஞ்சுதான் சரி என்று. நான் சொல்லுவேன் உதாரணம், இன்னைக்கு இஸ்லாத்தை பத்திய ஒரு குத்தச்சாட்டு இருக்கு, என்ன படித்த பிள்ளைகள் கூட அந்த குத்தச்சாட்டை முன்வைக்கிறாங்க அந்த ஃபேஸ்புக்குகளில், அந்த வாட்ஸ்அப்புகளில். இஸ்லாம் பெண்களுடைய விஷயத்தில் அநியாயம் செஞ்சு, இன்ஹெரிடன்ஸ் அனந்தர சொத்து பிரிக்கிற விஷயத்தில் இஸ்லாம் சொல்லுது யூசிக்கும் அல்லாஹ் ஃபி அவ்லாதிக்கும் லிஸ்ஸக்கரி மித்ல் ஹல்லில் உன்ஸையைன், ஆம்பள பிள்ளைக்கு ரெண்டை கொடுக்கட்டும் பொம்பளை பிள்ளைக்கு ஒன்றை கொடுக்கட்டும். இது உண்மையிலே வெளிரங்கத்தில் பார்த்தா நீ அநீதி இது. ஏன்னா ஆணுகிட்ட சக்தி இருக்கு, நல்ல பலம் இருக்கு, அவன் உழைச்சி கொள்ளையிலும் வெளிநாட்டுக்கு போகலாம் உள்நாட்டு போகலாம். ஆனா பெண்ணுகிட்ட பாவம் நலவீனமானவர், வீட்டுக்குள்ள இருக்கிறவர், அவள்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய ஆண்டமாய் சக்தி இல்லை. புத்தி சொல்லும் என்ன, பொம்பளைக்கு ரெண்டை கொடுக்கணும் ஆம்பளைக்கு ஒன்றை கொடுக்கணும், என்ன புத்தி சொல்லும். ஆனா இஸ்லாம் குரான் சொல்லுது இல்ல இல்ல இல்ல, பொம்பளைக்கு ஒன்றை கொடு ஆம்பளைக்கு ரெண்டை கொடு. இது வெளிரங்கத்தில் புத்திக்கு மாற்றம், ஆனா உண்மையான புத்திசாலி நல்லா யோசிச்சா சொல்லுவா என்னுடைய கருத்துல இந்த பொம்பளைக்கு இந்த பெண்ணுக்கு ஒன்றுமே கொடுக்க கூடாதுன்னு. ஏ உதாரணம் சொல்லுவேன், ஒருவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும், அவர்கிட்ட இருந்து 3 லட்சம் தூரம் மவுத் ஆகிட்டார். ஷரியா சட்டத்தின்படி ஆம்பளைக்கு 2 லட்சம் பொம்பளைக்கு 1 லட்சம், பொம்பளை பிள்ளைக்கு 1 லட்சம் கிடைச்சிட்டு பாப்ப மௌத்து. இப்ப என்ன நடக்குது, அந்த பெண்ண ஒருத்தன் கல்யாணம் முடிக்க வர மகர் கொடுக்கணும், எவ்வளவு மகர், 2 லட்சம் ரூபா. ஏற்கனவே வாப்பாட சொத்துல 1 லட்சம் ரூபா கிடைச்சிச்சு, 3 லட்சம் ரூபா காசு பேங்க்ல டிபாசிட் பண்ணியாச்சு. அவள் மனைவி ஆணத்துல இருந்து அந்த கணவனோட இருக்கிற வரையில, டிவோர்ஸ் ஆகாத வரையில, அவளுக்கு தேவையான உணவு, அவளுக்கு தேவையான ஊட, அவளுக்கு தேவையான இருப்பிடம், அவளுக்கு தேவையான எல்லா செலவும் யாரு கொடுக்கணும், மாப்பிள்ள கொடுக்கணும். சரியா சட்டம், 3 லட்சம் காசு பேங்க்ல டிபாசிட், எந்த செலவுமே இல்லை. ஆனா இவனுக்கு 2 லட்சம் ரூபா கிடைச்சிச்சு மகனுக்கு. இவன் ஒருத்திய கல்யாணம் முடிச்சான், கல்யாணம் முடிக்கக்குள்ள பாப்பாட புறத்தால கிடைச்ச 2 லட்சம் ரூபா தூக்கி மஹரா கொடுத்தான். மஹரா கொடுத்துட்டா இப்ப பெண்ணுக்கு மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கணும், உட கொடுக்கணும், வீடு கொடுக்கணும். இப்ப எங்க போற இது, இப்ப உண்மையான புத்திசாலி இதை கேட்டா சொல்லுவா எங்கட புத்தி சொல்லுது இல்ல இல்ல இந்த பெண்ணுக்கு ஒண்ணுமே கொடுக்க கூடாது. ஆனா சரியா என்ன சொல்லுது, இல்ல நீ பெண்ணுக்கு 2 ஒன்றை கூட ஆணுக்கு 2 கூட. கொள்கையால பாதிக்கப்பட்ட இத்தனை பேருடைய வாதம் இது. இஸ்லாம் சொல்லுது வரக்கூடிய பெண்ணுக்கு தொழுக காலா தொழுக கலா செய்ய தேவையில்லை, நோம்ப கலா செய்ய சொல்லுவேன். இது உண்மையிலே புத்திக்கு மாற்றம். காரணம், காரணம் நோம்பு முக்கியமா தொழுக முக்கியமாண்டா, ஆக முக்கியம் தொழுக. ஆனால் சரியா சொல்லுது தொழுக கலா செய்ய தேவையில்லை, ஹைவா ஆகிட்டா மென்சஸ் ஆகிட்டா நோம்ப கலா செய்ய சொல்லுங்க. ஆனா உண்மையை ஆய்வு செஞ்சு பார்த்தா சரியா சொன்னதான் சரி. காரணம், சில பெண்களுக்கு 15 நாளைக்கு மென்சஸ் ஏற்படும், 1 நாளைக்கு 5 நேரம் தொழுக. இப்ப 15 நாள் தொழாம இருந்து போட்டு இந்த 15 நாளும் விடுபட்ட தொழுகை 5 5 ஆக கல்லா செஞ்சா எவ்வளவு காலம் தேவைப்படும் அவளுக்கு? வீட்டு வேலை இருக்கு, கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிட இருக்கு, பிள்ளைகளை வளர்க்க வேண்டியிருக்கு, இல்ல இல்ல தொழுது ஆகணும். ஆனா நோம்பு வருஷத்துல ஒரு தரம் வருகுது, ஆக கொண்டா 30 நாள் அடி 29 நாள் வரும், ஒரு கொஞ்ச நாள் கலாவே தெரிஞ்சிடும். எனவேதான் நாங்க சொன்னோம், உண்மையான பகுத்தறிவோட சரியாவுடைய சட்டங்களை ஆய்வு செஞ்சா நிச்சயமாக சொல்லுவாங்க சரியா சட்டத்துக்கும் அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கும் இந்த புத்திக்கும் எந்த முரண்பாடும் இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், சொல்றதெல்லாம் சரியாக உள்ளதையெல்லாம் புத்தி ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் என்று கட்டாயம் இல்லை. சொன்னதெல்லாம் புத்திக்கு படணும், புத்திக்கு படணும், புத்திக்கு பட்ட செய்வோம். இஸ்லாம் புத்தியை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாம் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை வச்சு உருவாக்கப்பட்ட மார்க்கம். அடிப்படையாக நாங்கள் விளங்கணும். இஸ்லாம் என்றால் அடிபணிதல், நம்புதல், நம்புதல், அதை வச்சு உருவாக்கப்பட்ட மார்க்கம். உதாரணத்துக்கு பார்க்கலாம், சொக்ஸ் போட்டவங்க, சொக்ஸ் என்றா இப்ப நாங்க போடுற சொக்ஸ்ல மசல் செய்யலுமா இல்லையா, நான் அதை பத்தி நான் பேச மாட்டேன். அது உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை உள்ள விஷயம். எந்த சொக்ஸ் போட்டாலும் உமை செய்யக்கூடிய நேரத்தில் மசல் செய்யக்குள்ள எங்க செய்யறோம், காலில் மேற்பகுதியில் காலத்தடைதான் போகும். அலியல்லான்னு சொல்லுவாங்க, இஸ்லாம் புத்தியை வச்சு உள்ள மார்க்கம் என்றா, நான் சொல்லுவேன் நீங்க சொக்ஸ் போட்டிருக்கக்குள்ள மசகு செய்ய காலில் மேல் பகுதியே இல்லை கீழ்பகுதியே. என் கீழ்பகுதியில் தானே எல்லாம் படும், நடக்கக்குள்ள தூசி படும், அது படும், இது படும். ஆனால் சரியா சொல்லுது என்ன இல்லை, இல்லை மேல மசகு செய். அதை ஏன்னு சொல்லல, ஏன் ஒரு நாள் சொல்லுவீங்க, அதுக்கு எங்களுக்கு ஆதாரம் சொல்லலா, ஏன் 30 நாள் லோவ் பிடிக்கணும், எங்களுக்கு அது பதவி இல்லை. ஏன் அஜிக்கு போல சைத்தானுக்கு அந்த இடத்துல கல்லால் அரைஞ்சு போட்டு வாருங்க, இதெல்லாம் சட்டம். இது ஏன் மாறி போல இஷாவில் சுபாவில் சட்டம் போட்டு ஓதுறீங்க, முகர்ல அசர்ல சட்டம் இல்லாம ஓதுறீங்க, இதெல்லாம் சொன்னது எங்களுக்கு அவ்வளவுதான். இனிமான சகோதரர்களே, பொதுவாக மணி வழியாகிட்டா, இந்திரியம் வழியாகிட்டா, சில மதுகபுடைய கருத்தின்படி அதை சுத்தம் பண்ணிருக்கும், சுத்தம் பண்ணிருக்கும். ஆனா குளிப்பு கடமை. ஆனா மழை ஜலம் வழியாயிட்டா குளிக்க தேவையில்ல, கழுவணும். இப்ப உண்மையிலேயே புத்திய வச்சு பார்த்தா மணி வழியாயின கழுவின போதும், மழை ஜலம் வழியாயிதா குளிக்கணும், அதான் அசுத்தம். ஆனா சரியா என்ன சொல்றது, இல்ல இல்ல அங்க குளிங்க இந்த கழுவு, அங்க குளிங்க இந்த கழுவுங்க. இணையதான் நாங்க சொன்னோம், எல்லாமே எல்லாமே வந்து இஸ்லாமிய சட்டங்கள் புத்திக்கு நேர்படணும் என்று கட்டாயம் ஒன்று இல்லை. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஏதோ ஒரு காரணத்தினால அதை கடமையாக்கி இருப்பாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை என்றா, சில மக்கள் செகுலரிசம் மதசார்பற்ற கொள்கையால ஒரு உலமாக்களை விட்டு தூரமாகி வாதம் புரிகிறாங்க. உலகளாவிய மட்டத்தில் இஸ்லாமிய சட்டங்களை மாற்றணும். பாருங்களேன், இஸ்லாத்தில் பல கல்யாணங்கள் செய்ய சொல்லி, ஒரு ஆணுக்கு பல திருமணங்கள் முடிக்க சொல்லி, அப்போ ஆணுக்கு பல திருமணங்கள் முடிக்கிறதுக்கு எப்படி இஸ்லாம் அனுமதி கொடுக்கும்? கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது நாங்கள் விளங்கணும், பலதார திருமணம் ரெண்டாம் மூணாம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு தானே சிலாக்கிறது சுண்ணத்தை ஹயாத்தாக்கணும். சுண்ணத்தை நான் சொல்லுவேன், ரெண்டாம் கல்யாணம் முடிக்கிறது சுன்னத்தா என்றது சொன்னதை விட முதலாம் கல்யாணம் முடிக்கிறதே சுன்னத்தா இல்லையான்னு கருத்து வைத்து மதிக்கும். ஏன் உலமா கிட்ட கேட்ட சொல்லுவாங்க, சில ஆக்களுக்கு கல்யாணம் முடிக்கிறது ஹராம், ரெண்டாம் கல்யாணம் இல்லை ஒன்னாம் கல்யாணம், ரெண்டாம் கல்யாணம் இல்லை ஒன்னாம் கல்யாணம் முடிக்கிறது ஹராம். ஏ உடம்புல சக்தி இல்லை, பொருளாதார வளமும் இல்லை, உடல்லையும் சக்தி இல்லை, பொருளாதாரத்திலையும் வளம் இல்லை. இவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா என்ன நடக்கும், அந்த பெண் கஷ்டப்படுவாள், உடல் ரீதியான தேவையும் பூர்த்தி ஆகாது, பொருளாதார ரீதியான தேவையும் பூர்த்தி ஆகாது. நீங்க ஆளுங்கள்ட்ட போய் ஃபத்வா கேட்டா சொல்லுவாங்க, இவனுக்கு கல்யாணம் முடிக்கிறது சுன்னத் இல்லை, இவனுக்கு கல்யாணம் முடிக்கிறது ஹராம். ஒருவன் இருக்கிறான், பொருளாதார வசதியும் இருக்கு, உடல்ல நல்ல சக்தியும் இருக்கு, இவன் கல்யாணம் முடிக்காம ஜினா செஞ்சு தெரியும். உலமா கிட்ட கேட்ட சொல்லுவாங்க, இவனை கல்யாணம் முடிக்கிற சுண்ணத்தில் இவனை கல்யாணம் முடிக்கிற வாஜிபு, இவனை கல்யாணம் முடிக்கிறது வாஜிபு. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் சுண்ணத்தாகிறதும் இல்லை, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் வாஜிபாகிறதும் இல்லை, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் ஹராமாகிறதும் இல்லை. அதனால்தான் பொதுவாக சொல்லுவாங்க, நீ பத்துவா கொடுக்கக்கூடிய நேரத்தில் கொமனா கொடுக்காதீங்க. டாக்டர் மாட்ட போய் எல்லா நோயாளிகளுக்கும் ஒரே மருந்து கொடுக்கறதில்லே, ஒவ்வொரு ஆக்கள நோயையும் கேட்டுத்தான் அவர் அவருக்குரிய நோய்க்கு ஏற்ற மருந்து கொடுக்கிற. உலகத்தில் தெரியுமா, யாருக்கோ கொடுக்கப்பட்ட தீர்ப்பு எடுத்துக்கொண்டு இங்க விவாதிக்கிற அவருக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு தரல. எது மாதிரி அவருக்கு அந்த மருந்து தானே கொடுத்திருக்கிறாங்க, ஏன் எனக்கு அந்த மருந்து வருது? அவரே கொடுத்த மருந்ததை நான் பாவிக்கும். சகோதரர்களே, இஸ்லாத்துல பலதார திருமணம் ஏன் வச்சிருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் இருக்கிறார், கல்யாணம் முடிச்சிருக்கிறார், நல்ல சக்தி இருக்கு, ஆனா கல்யாணம் முடிச்ச பெண்ணுக்கு உடல் ரீதியான பலவீனம். 15 நாளைக்கு அவளுக்கு மென்சஸ் வருது, 15 நாளைக்கு அவளுக்கு மென்சஸ் வந்து கொண்டிருக்கு. இவன் நல்ல சக்தி இருக்கு. இப்ப இவன் இவனுக்கு ஒரு சலுகையை கொடுக்காட்டி இவன் தினால வைத்துருவான். இப்ப சரியா என்ன சொல்லுதோ, இல்ல நீ நியாயமா நேர்மையா நடப்பாயின் இருந்தா இன்னொரு பெண்ண முறையா கல்யாணம் முடிச்சுக்க, ஆசி ருசிச்சு பாக்குறது கல்யாணம் முடிக்கிறல்ல, சரியத்துல முறை இருக்கு. அது உலகத்தில் உள்ள நடைமுறை என்ன, பொதுவாக ஆண்களை விட பெண்கள் அதிகமாக தான் இருப்பாங்க. அது நாட்டிலையும் தான், உலகத்திலையும் தான், எல்லா காலத்திலையும் தான் பெண்களை ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. ஒரு ஹதீஸ்ல கடத்து வருது, ஒரு காலம் வரும், ஒரு ஆணுக்கு பின்னால் 50 பொம்பளை 50 பெண்கள் 70 பெண்கள் போவாங்க. ஒருவன் ஒருத்தியர் தான் வாழணும், இதுக்கு அவங்களால எந்த மாற்றமும் செய்ய இயலாதுண்டா. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஓடக்கூடிய பெண்ணில் ஓடக்கூடிய பெண்களுடைய கூட்டத்தில் நம்முடைய சகோதரி இருந்தா, நம்முடைய மகள்கள் இருந்தா என்ன நடக்கும்? என்ன சரியா என்ன சொல்லுதோ, சரியா என்பது சரியா என்பது நெகிழ்வுத்தன்மை கொண்டது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த அமைப்புல நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, அமைச்சு கொள்ளுங்க. இதுக்காக வேண்டி இல்ல பலதார திருமணம் இஸ்லாம் சொல்லிக்க கூடாது. என்றா இது இஸ்லாத்துல நேரடியா கை வைக்கிற மாதிரி எத்தனை உதாரணங்கள் சொல்லி கொண்டு போகலாம். நான் நினைக்கல இது பெரிய தலைப்போ, நேரம் எனக்கு இடம் கொடுக்கும் என்று சுருக்கமாக இந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டு வருகின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ வழிகட்ட இயக்கங்கள் உருவாகியிருக்கு. இஸ்லாமிய இயக்கம், இஸ்லாமியர்கள் என்ற பெயரில் இவங்களுடைய வழிகேட்டுக்கு அடிப்படையான காரணம் என்ன என்று தோண்டி பார்த்தா கிடைக்கக்கூடிய விளக்கம், இவங்க எல்லாம் புத்திய தான் பயன்படுத்தின. புத்திய இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்கள் என்று சொன்ன ஒரு இயக்கம் தான் சுமார் 800 வருஷத்துக்கு முன்னாடி கராமிதா. அவங்க தலைவர்கள் உள்ளவன் தான் உபைதுல்லாஹ் இப்னு ஹசன். அவன் தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அவன் புத்திய வச்சு ஒரு கடிதம் எழுதுறான். அவன் சொன்ன புத்திய யாராலும் புத்தியால விட கேளாது. அவன் புத்திய வச்சு யோசிச்சது புத்தியால விட கேளாது. அவன் சொன்னான், இந்த மனிதர்கள் எவ்வளவு புத்தி கெட்டவங்களாயிருக்காங்க. ஏன், அவன் வீட்டுல ஒரு அழகான பெண், அழகான சகோதரி இருக்கிறாள், நல்ல அழகு, நல்ல படித்தவள், கண நல்ல குணம் உள்ளவள், நல்ல சகோதரனை பத்தி புரிஞ்சவள். இந்த மடையன் என்ன செய்யறான், அவளுக்கு யாருடைய தெரியாத ஒருவனை கல்யாணம் முடிச்சு கொடுக்கான். இந்த குடும்ப வாழ்க்கை நடக்குமா நடக்காதா, தொடருமா தொடராதா, ஒன்றுமே தெரியா, புரோக்கர் மாமா கொண்டு வந்த கல்யாணம் என்று. இவன் என்ன செய்யறான், தங்களை தன்னுடைய சகோதரியை விட அழகு குறைஞ்ச, கல்வி அறிவு இல்லாத, பக்குவம் அந்த சகோதரனை புரியாத யாரோ ஒருத்திய கல்யாணம் முடிக்கலாம். இவனுக்கு தெரியாது இந்த கல்யாணம் தொடருமா தொடராதா, இடையில டிவோர்ஸ் ஆகுமா, ஒன்றுமே தெரியும். இந்த புத்தி கெட்ட மனிதன் என்ன செய்யணும், அவன் சொல்றான், அவன் சகோதரி சிஸ்டரை கல்யாணம் முடிக்கணும். ஒவ்வொரு ஆக்களும் தாத்தாவையும் தங்கச்சியும் கல்யாணம் முடிக்கணும் சிஸ்டர். சகோதரர்களே, இவன் சொன்ன இந்த புத்திய புத்திய வச்சு இவன் சொன்ன இந்த கருத்துக்களை புத்திய வச்சு யாராலும் என்ன செய்யலாது, உடனே செய்யலாது அந்த ஆர்குமெண்ட். காரணம், இது என்ன கேடு கட்ட விஷயம் என்றா பதில் சொல்லுவான், நீங்க சி என்று சொல்லக்கூடிய என்வயர்மெண்ட்ல வாழ்றதுனாலதான் உங்களுக்கு சியா விளங்குது, ஒரு அருவறுப்பா விளங்குது, ஒரு மோசமா விளங்குது. இது வந்து ஹியூமன் ஏஜ், மனித ஆசை அமைப்புல நீங்க பார்த்தா யாருமே புத்திக்கு மாற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இன்னைக்கு எத்தனை நாடுகள் இருக்கு, அந்த கேள்விப்படும். பாப்பாக்கு மகளோட தொடர்பு, மகனுக்கு உமாவோட தொடர்பு, உலகத்தை நடக்குது இன்னைக்கு. எத்தனை செய்திகள் வருது சொல்லித்தான் புரிய ஒண்ணு மண்டி இல்ல. நாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வாழ்றது நல்லதும் இல்ல இல்ல, இதால நோய் வரும், நோய் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் கல்யாணம் சகோதரிய இல்லாட்டி உம்பாவ இல்லாட்டி மகளை வச்சு கொண்டிருக்கிறாங்க, யாருக்கும் நோயா வந்துருக்கு? இல்ல இல்ல, இதால ஜெனரேஷன் பரம்பரை உருவாகாது. யாரு சொன்ன புத்திக்கு பரம்பரை இருக்கணும்? இன்னைக்கு மேற்கு எத்தனை நாடுகள்ல வாப்பட பேர் போடுற, உம்மட பேர் தான் போடுற. ஏ பாப்பா அந்த பெரியா பிள்ளை தினாவில் பிறந்த பிள்ளை என்று சொல்லாம அதை மறைக்கிறதுக்கு உம்மட பேரை மட்டும் போடுற. உண்மையிலே ஜெனரேஷன் உருவாரு உமா வச்சல பாப்பா வச்சு. ஆனா புத்தி சொல்லல, கட்டாயம் ஒரு ஜெனரேஷன் இருக்கதான் வேணும். பாப்பாக்கு மகன், அவனுக்கு ஒரு மகன், அவனுக்கு ஒரு மகன் என்று இருக்கிற மட்டும் கட்டாயம் ஒன்றும் புத்தி சொல்லு. கண்ணியமான சகோதரர்களே, இதை உடைக்கணும்டா, பகுத்தறிவை உடைக்கணும்டா, அங்க ஏழாவது அறிவு தேவைப்படுது. அதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன சட்டம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன சட்டம் அதாலதான் எல்லா உலகத்தில பகுத்தறிவை மட்டும் வச்சுக்கொண்டு செகுலரிசம் இந்த மதசார்பற்ற கொள்கைகளுடைய அடிப்படை எது தெரியுமா? அவங்ககிட்ட ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று முன் அனுபவங்கள், ரெண்டாவது பகுத்தறிவு. இதை வச்சு நான் யோசிக்கிறேன், இதையெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு இந்த பயணத்தை தொடரும் என்று சொல்லவே இல்லாது. ஒரு பள்ளி நடத்துறாங்க, ஒரு நிர்வாகம் ஒரு யாப்ப போட்டிருந்தாங்க, புதிய நிர்வாகம் பொறுப்பட்டதோட யாப்ப மாத்துது. ஒரு ஸ்கூல நடத்தினாங்க, புதிய நிர்வாகம் பொறுப்பட யாப்ப மாத்துறாங்க, இல்ல திரு வராது. அப்ப சாமன் நாள் மட்டுக்கும் வரக்கூடிய மனுஷனுக்கு பொருந்தக்கூடிய ஒரு சட்டத்தை போடக்கூடிய சக்தி இந்த புத்திக்கு கிடையாது, புத்திக்கு கிடையாது. ஒரு ஆலிம் ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு, உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் இருக்கு, இவங்கட கருத்து என்னன்னா சிந்தனா சுதந்திரம், எல்லாருக்கும் சிந்திக்க கொடுக்கணும். யாரும் சிந்தனை சுதந்திரத்தினால ஏற்பட்ட போராட்டத்தினால ஜெயிலில் அடைக்க கூடாது, பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது, அவட கொள்கை. அப்ப அந்த ஆலிம் எழுதுறாரு, என்ன சந்திக்கிறதுக்கு வந்தாங்க ஒரு பிரயாணத்தில், அதோட பெரிய முக்கியஸ்தர் அவர் சொன்னா, இப்படித்தான் நாங்க உலகத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்க பெரிய நிறுவனம், சிந்தனை சுதந்திரத்துக்கு இடம் கொடுக்கணும், யாரு வேண்டியது சிந்திக்கலாம் சொல்லலாம், அவங்களை தண்டிக்க கூடாது. அது சம்பந்தமாக நாங்க படிச்சாக்கள் ஐடியாக்கள் எடுக்கிறோம், அட்வைஸ் எடுக்கிறோம், உங்கள்கிட்டயும் வந்திருக்கோம். சொன்னா நல்ல விஷயம், கட்டாயம் இருக்கணும். நான் கேட்கிறேன், உலகத்தில் உள்ள கொஞ்சம் பேர் சேர்ந்து ஏழைகள் பெரிய கம்பெனிகள் ஃபேக்டரியில் வேலை செய்யக்கூடியவங்க சேர்ந்து யோசிச்சா, இந்த பணக்காரனுல பாரு நம்மளை வச்சு உறிஞ்செடுக்கானு, நம்மள ரத்தத்தை பிள்ளைகிறானு, வேறு வேறு சிந்த வைக்கானு, நமக்கு ஏதோ பிச்சை போடுற மாதிரி கொஞ்சம் சம்பளம் போடுறான், அவன் மட்டும் நல்லா கார்ல வாரான், வாகனத்தில் வாரான், நல்லா ஏசியில் அடிக்கான், நல்லா அனுபவிக்கான். எனவே என்ன செய்யணும், அவன் பொருளை தான் கொள்ளையடிக்கணும், கட்டாயம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என்ன சொல்றீங்க பாப்பா, பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது? இல்ல இல்ல, இடத்துக்கேற்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் தானே. சரி, இப்ப பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தீர்மானிக்காங்க. ஒரு ஆள் சொல்றாரு இவன் கையை வெட்டணும், ஒரு ராஜ்யில் 6 மாசம் ஜெயில போடணும், ஒரு ராஜ்யில் நாடு கடத்தணும். யார் சொன்ன புத்தி எடுக்கிற? அவர் சொன்னாராம், இப்படி ஒன்று இருக்கண்டே நாங்க யோசிக்கலையே, நான் போய் மேல் அதிகாரிகள்ட்ட பேசிட்டு உங்களை வந்து சந்திக்கணும். அந்த ஆளும் எழுதுறாரு புத்தகத்தில், கியாமனால் ஆனாலும் இவன் இதுக்கு பதில் சொல்ல மாட்டான். காரணம் என்ன, இந்த புத்திக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போகணும். இதனால்தான் உள்ள மக்கள் விளங்கப்படுத்துறாங்க, விஷயங்களை தீர்மானிக்கிறதுக்கு அல்லாஹ் தல மூட்டு சாதனங்களை தந்திருக்கிறாங்க. ஒன்று ஐம்புலன்கள், கண்ணு காது கை, இன்னொன்று இருக்கிற புத்தி பகுத்தறிவு, மூணாவது ஷரியா சட்டங்கள். அல்லாஹ் ரசூல் சொன்னது இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலையும் இருக்கு, ஒரு எல்லையும் இருக்கு. இந்த கண்ணுக்கு பார்க்க தெரியும் கேட்க தெரியா, காதுக்கு கேட்க தெரியும் பார்க்க தெரியா, ஒரு ஆள் கண்ணை மூடிக்கொண்டு இந்த இலந்து நான் காதால பார்க்க போறேன்டா முழு உலகம் முடிஞ்சாலும் வைத்தியம் உண்டு. ஒரு ஆள் காதை பத்தி கொண்டு கண்ணை திறந்துட்டு சொல்றாரு இந்த இலந்து நான் கண்ணால கேட்க போறேன்டா முழு உலகம் முடிஞ்சு வைத்தியம் உண்டு. கண்ணுடைய வேலை பாக்குறது கேட்கறது இல்ல, கண்ணுடைய வேலை பாக்குறது கேட்கறது இல்ல, காதல வேலை கேட்கறது பாக்குறது இல்ல. எப்படி இந்த ஐம்புலன்களுக்கு ஒரு வேலை இருக்கோ ஒரு எல்லையும் இருக்கு. இந்த கண்ணுக்கு மிச்ச தூரம் பார்க்க தெரியா, மிச்சே கிட்டையும் பார்க்க தெரியா, இந்த காதுக்கு மிச்சே தூரத்தில் உள்ளதை கேட்க தெரியா, மிச்சே கிட்ட உள்ளதை கேட்க தெரியா, எல்லாரும் சேர்ந்து சத்தம் போட்ட இந்த காதையை கேட்க தெரியா. கண் பார்க்கிறது கேட்கறது இல்லை என்பதனால கண்ணுக்குள்ள குறைபாடு அல்லது அவர் கண்ட டியூட்டி வேலை. காது கேட்கறது பார்க்கறது இல்லை என்பதனால காதுக்கு குறை இல்லாது அது டியூட்டி. இப்ப முன்னுக்கு ஒரு மேசை இருக்கு, கண் பாக்குது, கை தொட்டு பாக்குது, ஆனா பார்க்க தெரியும் இருக்கு, தொட்டு பார்க்க தெரியும், ஆனா இந்த கண்ணுக்கும் இந்த கைக்கும் முடிவெடுக்க தெரியா. இந்த மேசையை செஞ்ச ஒருவன் இருக்கிறான், இந்த புட்டுவத்தை செஞ்ச ஒருவன் இருக்கிறான், இந்த ஊரு நல்ல பாஸ் இப்படி இப்படியான ஆளண்டு, இந்த கண்ணுக்கு முடிவெடுக்க தெரியா, இந்த காதுக்கு முடிவெடுக்க தெரியா, கைக்கு முடிவெடுக்க தெரியா. எப்ப இந்த ஐம்புலன்களுடைய எல்லை முடியுமோ ஸ்டார்ட் ஆகும் இந்த விஷ்டம் இந்த புத்தி. எப்படி இந்த ஐம்புலன்களுக்கு ஒரு எல்லை இருக்குதோ பகுத்தறிவுக்கு ஒரு எல்லை இருக்கு, பகுத்தறிவுக்கும் ஒரு எல்லை இருக்கு, அதுக்கு குறிப்பிட்ட தூரம் தான் போகலாம். பகுத்தறிவுக்கு படாத விஷயங்களை எல்லாம் சரியா உள்ள விஷயங்கள் யோசிச்சு யோசிச்சு பகுத்தறிவுக்குள்ள உள்ள விஷயத்தை எல்லாம் வந்து அதை கிளறி யோசிக்கிறது தங்க நிறுக்கிற திராசால கல்ல நிறுக்கிற மாதிரி. இந்த பகுத்தறிவு இருக்கு தானே, இதுக்கு கம்ப்யூட்டர் மாதிரி, கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு அங்க ஃபீட் பண்ணப்பட்டிருக்கு, ஃபீட் பண்ணப்பட்டிருக்கு, ஃபீட் பண்ணதை சேர்ச் பண்ணதை காட்டி தரும். நாங்க வாகனம் போக ஜிபிஆர்எஸ் போட்டு போறோம், அங்க என்னென்ன ஊர் கொடுத்திருக்கிறோம் அதை நாங்க செஞ்சா அந்த ஊருக்கு கொண்டு சேர்க்கும். குட்டுக்காத ஊரை நான் சேர்ச் பண்ண ஆரம்பிச்சா என்ன நடக்கும், எங்கே கொண்டு சேர்க்கும். கிரளப்பணியில் ஆரம்பிச்சு இவர் போகணும் வந்து கண்டிக்கு கூட்டிக்கொண்டு போய் ஆழ்பானதுக்கு அவ்வளோ விஷயம். ஃபிளேட்ல போயிட்டு இருக்க ஊர்ல அதெல்லாம் என்ன காட்டப்பட்டிருக்கு, ஒரு பட்டனை பிடிச்சா மீட்டர் ஒரு கொஞ்சம் அந்த மீட்டர் ஆயினால் அவர் சவுதி இறங்க மாட்டார், இன்னொன்னு நாட்டில் இறங்குவார், புத்தியின் வேலை பண்ணுறாங்க. பகுத்தறிவுக்கு சகோதரர்கள் ஒரு எல்லை இருக்கு, பகுத்தறிவுக்கு ஒரு எல்லை இருக்கு. எனவே பகுத்தறிவு முடியக்கூடிய இடத்துல தான் படைச்ச ரப்புல் ஆலமீன் சொன்ன ஷரியா சட்டங்கள் ஆரம்பமாகும், ஷரியா சட்டங்கள் ஆரம்பமாகும். இப்ப மிருகங்கள் இருக்கு, மிருகத்துக்கு பார்க்க தெரியுது கேட்க தெரியுது அதை சிந்திக்க தெரியுது இல்ல, அது மனிதனை புரிந்து கொள்ளுமா, மனிதனை புரிந்து கொள்ள இல்லுமா? ஏன் மனிதன மிருகங்களால புரிந்து கொள்ள முடியாது, ஏன் அதுக்கு அஞ்சு அறிவு தான் இருக்கு, ஆறாவது அறிவு இல்ல. அதே மாதிரி தான் அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டங்கள் வந்து ஏழாவது அறிவு, அது ஆறாவது அறிவுல இருந்து கொண்டு என்ன செய்ய முடியாது, அதை தத்துவங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, இன்றைக்கு யாராவது அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டான் என்று சொன்னா இஸ்லாமிய மயப்படுத்தணும், வியாபாரத்தை இஸ்லாமிய மயப்படுத்தணும், குடும்ப வாழ்க்கை இஸ்லாமிய மயப்படுத்தணும், அவங்களுக்கு பேர் முல்லாக்கள், அவங்களுக்கு பேர் என்ன, அவங்கெல்லாம் அடிப்படைவாதிகள், அவங்கெல்லாம் அடிப்படைவாதிகள், அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு தீவிரவாதிகள். அல்லாஹ் சொன்னா நல்லா ரசூல் சொன்னாங்க என்று சொல்றவங்க யாரு, அடிப்படைவாதிகள், புத்தி தெரியாதவங்க, நாகரிகம் தெரியாதவங்க. அதனால என்ன, எல்லாத்தையும் மாற்ற போறேன் சில இந்த உலகத்தில் இருக்கு. அது குர்ஆன் ஹதீஸ்ல சட்டங்கள் இருக்குதானே, உலமாக்கள் மூணா பிரிக்கிறாங்க, சில சட்டங்கள் இருக்கு யாராலும் மாத்த இயலாது, யாராலையும் மாத்த இயலாது. உதாரணத்துக்கு அல்லாஹால வட்டிய ஹராம் ஆக்கியிருக்கிறான், வியாபாரத்தை ஹலால் ஆக்கியிருக்கிறான், பண்டிய அல்லாஹால ஹலால ஹராம் ஆக்கியிருக்கிறான், ஆடு மாடு அல்லாஹால ஹலால் ஆக்கியிருக்கிறான். ஒரு ஆள் சொல்றாரு அது பண்டி ஹராம் சரிதான், அது நபிர காலத்துக்கு சரி, அந்த காலத்தில் நல்ல என்வயர்மெண்ட் இருக்கே பண்டிகள் சாப்பிடுறதுக்கு, ஃபார்ம் அமைப்புகள் இருக்கே, இப்ப நல்ல ஃபார்ம்ல வளர்க்குறாங்க, சுத்தமானது சாப்பிடுதோ, இதனால பண்டி ஆளாக்கணும் என்றா அவன் முஸ்லீம் எல்லாம் முருகதாயிடுவான், அதை மாத்தேலாம். இல்ல நபிட காலத்துல இந்த மியூசிக்கெல்லாம் ஹராம் சொன்னது சரிதான், அந்த காலத்தில் குரல் வளம் இல்லையே, நல்லா நல்லா பாட்டு படிக்க தெரியாது, இப்பதான் நல்ல பாடல்கள் உருவாகிட்டாங்க, நாங்க டான்ஸ் போடுறாங்க உருவாகிட்டாங்க. நபிட காலத்துல வயன் இருந்துச்சு தான், ஆனா அது அவ்வளவு கேடு உடம்புக்கு. இந்த காலத்துல நல்ல வயன் இருக்கு. ஏன் முஸ்லீம் இல்லையோ உருண்டது, முஸ்லீம் இல்லையோ மதம் மாறினவன். இங்கிலீஷ்ல சட்டங்கள் இருக்கு, அதுல ஆய்வு செய்யறதுக்கு இடம் பாரு. தொழுகையில சத்தம் போட்டு சோத்து ஃபாத்தியா ஓதணுமா இல்ல, பிஸ்மி ஓதணுமா இல்லையா, கட்டி கட்டி செய்யணுமா இல்லையா, தலாக் சொல்லப்பட்ட பொம்பளை மூணு குரு என்று அல்லாஹ் சொல்றது, குரு என்பது அவளுடைய சுத்தத்தை பத்தி பேசுதா இல்ல அவருடைய மென்சத்தை பத்தி பேசுதா, இதெல்லாம் ஆய்வு செய்யறதுக்கு இடம் பாரு. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அது சரியத்தை சும்மா இருக்கு. அது அந்தந்த காலத்தை நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, அந்தந்த காலத்துல அந்த நிலைமைகளை வச்சு அந்த ஆட்சியாளர்களுக்கு, தகுதியான ஆளுங்களுக்கு, முஜ்தஹிதீன்களுக்கு சரியா கொடுத்துருக்கு, அது ஒரு முடிவெடுங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றோம் என்று சொல்லி குர்ஆன் ஹதீஸை திரிவுபடுத்தி போட்டாங்க. கள்ளவடத்த கல்லனுக்கும் கள்ளிக்கும் கையை வெட்டுங்க வேண்டா, பக்கத்து அவ வேண்டா, அர்த்தம் பொருளாதாரத்தை தேசியமயப்படுத்துங்க என்பது. இது சரியா தஹ்ரீஃப் பண்றது, சரியா அப்படியே திரட்டி அடிக்கிறது. எனவே நம்ம மேலான பெரியார்களே சகோதரி நேரம் இடம் கொடுக்காது, நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அந்த வகையில் தான் எங்கள் உள்ளத்தில் இருக்கணும், நான் ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபிஹி வ ருதுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரி வ ஷர்ரி மினல்லாஹ், அல்லாஹ் ரசூல நம்ம மலக்குகள வேதங்களை மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையை நம்புறேன் ஈமான் கொண்டுட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டா என்ன செய்ய இயலாது, அதுக்கு அங்கே போக இயலாது. சிலாக்கு சொல்ற நீங்க சொல்ற சரியா சத்தம் சரிதான், இன்றைக்கு பாருங்கல்லையா அவன் சந்திரனுக்கு போறதுக்கு போனையா போகலையா, அதுல கருத்து வைத்துமே சரி போன ஆண்டு வச்சு போலும், செவ்வாய்க்கு போகலாம் ஆய்வு செய்யறான், பூமி கீழே என்ன இருக்கு, பூமி கீழே என்ன இருக்கு அவன் சொல்றான். குர்ஆன் அப்படிதான் வரலையே, செவ்வாய்க்கு எப்படி போற, சந்திரனுக்கு எப்படி போற, குர்ஆன் அப்படிலாம் ஒன்றும் வரலையே. அந்நியமான சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸ் வந்தது நீங்க செவ்வாய்க்கு எப்படி போற, புதனுக்கு எப்படி போற, சந்திரனுக்கு எப்படி போறன்னு காட்டுறதுக்கு வரல, அதுக்கு தான் புத்திய தந்திக்கும். புத்திய எவ்வளவு உங்களால யோசிக்கலுமோ யோசிச்சு யோசிச்சு துன்யாவுடைய துறையில எவ்வளவு தூரம் முன்னேறலும் முன்னேறுங்க, அது நல்லா புத்திய தந்திக்கும். புத்தியக்கு பிறகு புத்திக்கு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லை முடிஞ்சத்தோடையோ நீங்க என்ன செய்ய, அல்லாஹ் ரசூல் இப்ப கோத்துக்கு பின்னால என்ன நடக்கும், அது புத்திக்கு படாது. அப்ப நம்புங்க, கோத்துக்கு பின்னால வாழ்க்கை இருக்கு, அது புத்திக்கு படையதில்லை, நம்புங்க. புத்திக்கு படல என்பதற்காக வேண்டி ஷரியாவுடைய சட்டங்களை மாத்த போறாமண்டா, அத போல ஒரு அநியாயம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. நான் ஏன் இந்த தலைப்பை இன்றைக்கு எடுத்தேன் என்று சொன்னா, ஏன் இந்த இடத்திலையும் தெரியும் எத்தனை வாலிபர்கள் இன்றைக்கு இந்த செகுலரிசம் மதசார்பற்ற கொள்கையால பாதிக்கப்பட்டு இன்றைக்கு நாஸ்தி, ஏன்னா செகுலரிசம் பேசி 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 அது கடைசா எங்க போய் சேரும், நாஸ்தியத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு, நாஸ்தியத்தை அல்லாஹ் இல்ல, ரசூல் இல்ல, குர்ஆன் இல்ல என்ற இடத்தை கொண்டு போய் சேர்த்துட்டும். இதுதான் இந்த நாஸ்தியர்களுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய பிரச்சனை. இதுவேதான் இந்த விஷயத்துல நாங்க செய்ய வேண்டிய விஷயம். எங்களோட பிள்ளைகளை நாங்க அல்லாஹுடைய ரசூலுடைய அன்பை ஊட்டணும், சரியத்துடைய விஷயத்துல ஆழமான முறையை அவருடைய உள்ளத்துல நாங்க பதிக்கணும். விஞ்ஞான விஷயத்துல நல்லா முன்னேற சொல்லட்டும், நல்லா படிங்க, நல்லா ஆய்வு செய்யுங்க, வேண்டியத்தை கண்டுபிடிங்க, ஆனா புத்தி ஏற்றுக்கொள்ளுதில்லை என்ற காரணத்தினால அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலு சொன்னதை என்ன செஞ்சிடாதீங்க, மறக்க பைத்திடாதீங்க என்பதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு தலையங்கமாக இருக்கிறது. இதை வாழ்க்கையில புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்கிப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.